الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله. والصلاة والسلام على امام الدعاء والرحمة المهداة والنعمة المسداة امامنا وسيدنا وشفيعنا وحبيبنا محمد وعلى آله وصحبه ومن اهتدى بهديه ودعا بدعوته الى يوم الدين. اما بعد، فيا عباد الله، اوصيكم واياي اولا بتقوى الله. عباد الله، قال تعالى وهو اصدق القائلين: اعوذ بالله من الشيطان الرجيم. وكذلك جعلناكم امه وسطا لتكونوا شهداء على الناس ويكون الرسول عليكم شهيدا. அருளாளன் அன்புடையோன், அல்லாஹுவின் திருநாமத்தால் இந்த குதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். உலகத்தை படைத்து பரிபாலித்து ரட்சித்து காப்பாற்றுகின்ற அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும். ஸலவாத்து ஸலாமும் முஹம்மது முஸ்தஃபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய கிளையார்கள், தோழர்கள், அன்னாரை பின்பற்றி வாழுகின்ற நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து அவனுக்கே வழிபட்டு அவனது சட்டத்திட்டங்களையே வாழ்வின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஏற்று கடைபிடித்து வாழுமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, புனித ஹஜ்ஜு கடமைக்குரிய காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. துல்ஹிஜ்ஜாவுடைய தலைப்புறையை எதிர்பார்த்த வண்ணம் இருக்கிறோம். ஹஜ்ஜுடைய பிரயாணம் என்பது ரஹ்லத்து ஸலாம், அது சமாதான யாத்திரை. சமாதான பூமியை நோக்கிய யாத்திரை, சமாதான காலத்தில் மேற்கொள்ளப்படுகின்ற யாத்திரை. சமாதான காலத்திலே சமாதான பூமியை நோக்கி மேற்கொள்ளப்படுகின்ற சமாதான யாத்திரை தான் ஹஜ்ஜுடைய யாத்திரை, ஹஜ்ஜு பயணம். ஹஜ்ஜுடைய மாநாடு என்பது சர்வதேச உலகளாவிய சமாதான மாநாடு. அந்த சமாதான மாநாட்டிலே கலந்து கொள்வதற்காக உலகின் பந்து பொந்துகளில் இருந்தெல்லாம், மூளை முடுக்குகளில் இருந்தெல்லாம் பல லட்சக்கணக்கான அல்லாஹ்வின் அடியார்கள் சமாதான பூமிக்கு செல்கிறார்கள். மக்கா என்பது சமாதான பூமி. அது சமாதான பூமி என்பதை அல்லாஹ் பிரகடனப்படுத்தியிருக்கிறார். ஓமன் தகலவு கான ஆமினா, யார் அந்த மக்கத்து மண்ணிலே காலடி எடுத்து வைக்கிறார்களோ அவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் பிரகடனம் செய்திருக்கிறார். இந்த சமாதான பூமியை நோக்கிய சமாதான யாத்திரை சமாதான காலத்திலே மேற்கொள்ளப்படுகிறது. துல்ஹிஜ்ஜா மாதம் உட்பட நான்கு மாதங்களை அல்லாஹ் புனிதமான மாதங்களாக, யுத்தங்கள், சண்டைகள், சச்சரவுகள் எதுவும் இடம் பெறக்கூடாத மாதங்களாக கிரகணம் செய்திருக்கிறார். என்று நான்கு மாதங்கள் ஒவ்வொரு வருடத்திலும் புனிதமான மாதங்களாக கிரகணம் செய்யப்பட்டிருக்கிறது. துல்காஜா மாதம், துல்ஹிஜ்ஜா மாதம், முஹர்ரம் மாதம், ரஜப் மாதம், இந்த நான்கு மாதங்களும் புனித மாதங்கள். இந்த நான்கு மாதத்திலும் அல்லது மாதங்களிலும் எந்த வகையான சண்டைகளும் யுத்தங்களும் இந்த உலகத்திலே இடம்பெறக்கூடாது என்பது படித்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய கட்டளை எதிர்பார்க்கும். அத்தகைய ஒரு சமாதான காலத்தை தான் நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். உண்மையில் சமாதானத்தை பற்றி பேச வேண்டிய ஒரு காலம் இது. உலகளாவிய ரீதியிலே இன்று சமாதானத்துக்கு பயங்கர அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு வருகிறது. பல மறைமுக நிகழ்ச்சி நிகழ்வுகளின் கூடாக உலக சமாதானம் இன்று அச்சுறுத்தப்பட்டிருக்கிறது. உலகிலே பல புரளிகள், நிகழ்த்தினால் மனித இனம் அல்லோட கல்லோடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தர்மங்களை பேணாத உலக தலைவர்கள் அரசியல்வாதிகள் ஒரு பக்கம், பேராசை பிடித்த முதலைகள் மறுபக்கம், பொய் மூட்டைகளை அவிழ்த்து விடுகின்ற மீடியாக்கள் இன்னொரு பக்கம், இவற்றின் விளைவாக உலக சமாதானம் அச்சுறுத்தப்பட்டிருக்கிறது. உலகிலே அமைதியின்மை உருவாகி இருக்கிறது, பதட்ட நிலை தோன்றி இருக்கிறது. இனங்களுக்கிடையிலே முரண்பாடுகள், மதங்களுக்கிடையிலே முரண்பாடுகள், சமூகங்களுக்கிடையிலே பயங்கரமான துருவப்படுத்தல் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அப்பாவி பொதுமக்கள் உலகளாவிய ரீதியில் வகை தொகை இல்லாமல் பல பெயர்களால் படுகொலை செய்யப்பட்டு வருகிறார்கள். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தகைய ஒரு நிலையை பற்றி முன்னறிவிப்பு செய்தார்கள். ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே கொலை அதிகரிக்கும். எந்த அளவுக்கு கொலை அதிகரிக்கும் என்றால், கொலை செய்தவருக்கு நான் ஏன் இந்த மக்களை கொலை செய்தேன் என்பது தெரியாமல் இருக்கும். கொலை செய்யப்பட்டவர்களுக்கு நாம் எந்த பாவத்துக்காக கொலை செய்யப்பட்டோம் என்பது புரியாமல் இருக்கும். அந்த அளவுக்கு கொலை அதிகரிக்கின்ற ஒரு காலம் வரும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்தகைய ஒரு சூழ்நிலையை தான் இந்த உலகளாவிய ரீதியிலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அமைதியின்மை என்ன காரணம்? உலக சமாதானம் மிக பயங்கரமாக அச்சுறுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு பின்னால் இருப்பது பேராசை, பதவி மோகம், மேலாதிக்கம், அதிகார வெறி, ஆக்கிரமிப்பு, அடக்குமுறை. கவலைக்குரிய நிலை இந்த பயங்கரமான தாக்கடைக்குள் இஸ்லாமும் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இஸ்லாமும் குற்றவாளி கூட்டில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் என்றால் பயங்கரவாதம், இஸ்லாம் என்றால் தீவிரவாதம், இஸ்லாம் என்றால் பிற்போக்குவாதம். இஸ்லாத்திலே சமய நல்லிணக்கத்துக்கு இடமில்லை, இஸ்லாத்திலே சகவாழ்வுக்கு இடமில்லை, இஸ்லாத்திலே அன்புக்கு கருணைக்கு இடம் கிடையாது. இஸ்லாம் கொடூரமான மார்க்கம். தயவு தாட்சியம் இல்லாதவர்கள் முஸ்லிம்கள், மாற்று கருத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அடுத்தவர்களை அங்கீகரிக்காதவர்கள், எந்த நிலையிலும் அடுத்தவரோடு இணைந்து வாழ விரும்பாதவர்கள், இத்தகைய ஒரு உருவம் இன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இத்தகைய ஒரு சந்தர்ப்பத்திலே நாம் பார்வையாளர்களாக இருக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே இந்த மார்க்கத்துக்கு மூன்று ஆபத்துகள், மூன்று அபாயங்கள் உருவாகும். அந்த மூன்று ஆபத்துகள் இருந்தும் இந்த மார்க்கத்தை பாதுகாக்கின்ற பொறுப்பு அந்தந்த காலத்தில் வாழ்கின்ற அறிஞர்களை தான். அந்த மூன்று ஆபத்துகளும் என்ன? தஹரீஃபுல் காலி வந்திஹால் முஃத்தலீன் வ தஃபீலுல் ஜாஹிலீன். தீவிரவாதிகள், அத்துமீறுபவர்கள் இந்த மார்க்கத்திலே ஏற்படுத்தக்கூடிய திருப்புகள் முதலாவது ஆபத்து. இன்ஜால் முஃத்தலீன், குழப்பவாதிகள் இந்த மார்க்கத்திலே ஏற்படுத்தக்கூடிய இடைச்சல்கள் மூன்றாவது ஆபத்து. தஃபீலுல் ஜாஹிலீன், அறிவினர்கள் இந்த மார்க்கத்துக்கு கொடுக்கின்ற பிழையான விளக்கங்கள். திரும்புகளில் இருந்தும், இடைச்சல்கள் இருந்தும், பிழையான விளக்கங்கள் இருந்தும் இந்த மார்க்கத்தை பாதுகாக்கின்ற பொறுப்பு, இந்த தீனை அதன் அசல் வடிவிலே பாதுகாக்கின்ற பொறுப்பு, இந்த தீனின் தூய்மையை பாதுகாக்கின்ற பொறுப்பு அவ்வக்கால அந்தந்த காலத்தில் வாழ்கின்ற அறிஞர்களை சாரும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்று வரம்பு மீறுபவர்கள், தீவிர போக்கை கொண்டவர்கள் இந்த மார்க்கத்தை திரிக்கிறார்கள், குழப்பவாதிகள் இடைச்சல்களை உருவாக்குகிறார்கள், அறிவியினர்கள் அரைகுறை மார்க்கறிவை பெற்றவர்கள், அரை வேக்காடுகள் இந்த மார்க்கத்துக்கு பிழையான விளக்கங்கள் கொடுக்கிறார்கள். இவற்றிலிருந்தெல்லாம் இந்த மார்க்கத்தை பாதுகாக்கின்ற மிகப்பெரிய கடப்பாடு இந்த காலத்து அறிஞர்களுக்கு இருக்கிறது, அழைப்பாளர்களுக்கு, தாய்களுக்கு இருக்கிறது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இன்று இஸ்லாத்துக்கு எதிராக சுமத்தப்படுகின்ற அனைத்து குற்றச்சாட்டுகள் இருந்தும் இஸ்லாம் நிரபராதியாக இருக்கிறது. இஸ்லாம் சாந்தி மார்க்கம், இஸ்லாம் சமாதான மார்க்கம், இஸ்லாம் அமைதியை போதிக்கிற மார்க்கம். இஸ்லாம் என்று சொன்னாலே சலாம், சலாம் சாந்தி சமாதானம் அமைதி என்று சொல்லியிருந்துதான் இஸ்லாம் என்ற பெயரே பிறந்திருக்கிறது என்பதை நாம் நன்கு அறிவோம். ஒரு முஸ்லிம்
அதிகமாக ஆசிப்பது என்ன, அதிகமாக பிரார்த்திப்பது என்ன, அடுத்தவர்களுக்கு அதிகமாக சொல்வது என்ன, அடுத்தவர்களுக்காக ஒரு முஸ்லீம் அதிகம் விரும்புவது என்ன? சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும், சாந்தி உண்டாகட்டும், அமைதி உண்டாகட்டும், உங்களுக்கு அல்லாஹ்வின் அருள் கிட்டட்டும், அல்லாஹ்வுடைய வரக்கத்து உங்கள் மீது உண்டாகட்டும் என்பதுதான் ஒரு முஸ்லிமுடைய மிகப்பெரிய பிரார்த்தனை. அது மாத்திரமல்ல, ஒரு முஸ்லிம் அல்லாதவருக்கு கூட இஸ்லாம் சலாம் சொல்கிறது. அஸ்ஸலாமு அலா மன் இத்தபல் ஹுதா என்று குர்ஆன் சொல்வதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாரசீக மன்னன், ரோம மன்னன் கிஸ்ராவுக்கும் கைசருக்கும் நிருபங்கள் அனுப்பிய போது, பஹ்ரைன் மன்னன் முந்திரிக்கு நிருபம் கடிதம் அனுப்பிய போது, ஏழைய முஸ்லிம் அல்லாத மன்னர்களுக்கு நிருபங்களை அனுப்பிய சந்தர்ப்பத்தில் கூட அஸ்ஸலாமு அலா மன் இத்தபல் ஹுதா என்றுதான் தனது கடிதத்தை நிருபத்தை ஆரம்பித்ததை பார்க்கிறோம். தொழுகையிலே அத்தையாற்றுடைய அந்த அமர்விலே நாம் சலாம் சொல்கிறோம். அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி, நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்கிறோம். பிறகு நல்லடியார்கள் மீது ஸலவாத் சொல்கிறோம். அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், எங்களுக்கும் சலாம், சாந்தி, சமாதானம், அமைதி, சாலிஹான அடியார்கள் அனைவருக்கும் அமைதி, சாந்தி, சமாதானம். தொழுகையை நிறைவு செய்கிற போது வலப்பக்கத்தை நோக்கி வலப்பக்கத்தில் இருக்கிற அனைவருக்கும் அமைதி, சாந்தி, சமாதானம் ஏற்பட வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, இடப்பக்கமாக திரும்பி இடப்பக்கத்தில் இருக்கிற அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் அமைதியும் கிட்டட்டும் என்று அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று சொல்கிறோம். உலகத்திலே 160 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் ஒரு நாளைக்கு எத்தனை கோடான கோடி முறை இந்த உலகிலே அமைதி ஏற்பட வேண்டும், சாந்தி நிலவ வேண்டும், சமாதானம் உருவாக வேண்டும் என்பதற்காக துவா செய்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். மைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, அல்லாஹ்வுடைய திருநாமங்களிலே அஸ்மாவுல்லாஹில் ஹுஸ்னாக்களிலே ஒரு குறிப்பிடத்தக்க திருநாமம் அஸ்ஸலாம். அல்லாஹ் சாந்திமயமானவன், அவன் சமாதானமயமானவன், சாந்தியை சமாதானத்தை ஆசிப்பவன், நேசிப்பவன் என்ற பொருளை தருகிற அந்த திருப்பெயர் இருப்பதை பார்க்கிறோம். சொர்க்கத்துடைய ஒரு முக்கியமான பெயர் தாருசலாம். அது அமைதி இல்லம், அது சமாதானத்தின் இல்லம். சொர்க்கத்திலே சுவடவாதிகளுக்கு சொல்லப்படுகிற வாழ்த்து சமாதானமாகத்தான் இருக்கும். சுவலோகத்திலே அல்லாஹ் அடியார்களுக்கு சொல்கிற வாழ்த்து சலாமாகத்தான் இருக்கும். மலக்குகள் மனிதருக்கு சொல்கிற வாழ்த்தும் சலாமாகத்தான் இருக்கும். சுருக்கத்திலே சலாம், சலாம், அமைதி, அமைதி, சாந்தி, சாந்தி, சமாதானம், சமாதானம் என்ற வார்த்தையை தவிர வேறு எதையும் சூடவாதிகள் செய்மறுக்க மாட்டார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. லா இஸ்மௌன ஃபீஹா லஹ்வன் வலா தஸீமா இல்லா கைலன் சலாமன் சலாமா. அந்த சூடலோகத்திலே சுவலோக வாசிகள் எந்த ஒரு வீணான பேச்சையோ பாவமான செய்தியையோ கேட்க மாட்டார்கள். சலாம், சலாம் என்ற வார்த்தைகளைத்தான் அவர் எப்போதும் செயல்படுத்திக் கொண்டிருப்பார்கள் என்று குர்ஆன் சொல்வதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடையார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாத்துடைய ரூஹாக ஸ்பிரிட்டாக இருப்பது சலாம், அமைதி, சமாதானம் என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்துடைய அடிப்படையான இலக்குகளில் ஒன்று எல்லா மனிதர்களுக்கும் அமைதியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொடுத்திருக்கும். யாருடைய உயிருக்கோ பொருளுக்கோ மானத்துக்கோ எத்தகைய அச்சுறுத்தல் இருக்கக்கூடாது என்பதில் இஸ்லாமிகள் கண்டிப்பாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா குரைசியரை பற்றி சொல்கிற போது சொல்கிறான், குரைசியருக்கு அல்லாஹ் செய்த மிகப்பெரிய அருள் என்னவென்றால், அல்லதி அத்ஆமஹும் மின் ஜூஅ வ ஆமனஹும் மின் கௌஃப், அல்லாஹ் அவர்களுக்கு பசியை போக்கக்கூடிய உணவை கொடுத்தான், பயத்துக்கு பதிலாக அவர்களுக்கு பாதுகாப்பையும் அமைதியையும் கொடுத்தான் என்று குர்ஆன் சொல்கிறது. உலகத்திலே மனிதருக்கு தேவையான இரண்டு அம்சங்கள், ஒன்று வேளாவேளைக்கு உணவு, இரண்டாவது வாழ்விடத்தில் பாதுகாப்பு. இந்த இரண்டையும் அல்லாஹ் மனிதருக்கு கொடுக்கிறான். அல் அம்னு வல் குத், அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஒரு அற்புதமான ஹதீஸ். ஒரு மனிதனுடைய கையிலே மூன்று விஷயங்கள் இருந்தால், மூன்று விஷயங்களை ஒரு மனிதன் பெற்றிருந்தால் இந்த உலகமே அவனுக்கு சொந்தம். முதலாவது வேளாவேளைக்கு உணவு, இரண்டாவது உடம்பிலே ஆரோக்கியம், மூன்றாவது வாழுமிடத்திலே பாதுகாப்பு. ஒருவருக்கு பாதுகாப்பு இருக்கிறது, உடலிலே ஆரோக்கியம் இருக்கிறது, உங்களுக்கு உணவு இருக்கிறது சொன்னால் இந்த உலகமே அவளது கரங்களில் சொந்தமாக இருப்பதற்கு சமன் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பெரிய யதார்த்தம் என்று சென்று பார்க்க. இந்த மூன்றையும் மனிதருக்கு உத்தரவாதப்படுத்துகிற மார்க்கம் இஸ்லாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் லா யஹில்லு லிமுஸ்லிமின் அய் யுரவ்விஅ அல் முஸ்லிம். ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமை அச்சுறுத்தக்கூடாது, பயமுறுத்தக்கூடாது, அவனது உள்ளத்திலே அச்சத்தை பயத்தை ஏற்படுத்தக்கூடாது. மற்றொரு ஹதீஸில் சொன்னார்கள், அல் முஃமினு மன் அமினஹுன் நாசு அலா திமாஇஹிம் வ அம்வாலிஹிம். மனிதர்களுடைய உயிர்களுக்கும் செல்வங்களுக்கும் பாதுகாப்பு அளிப்பவன் தான் உண்மையான மூமின். ஒரு மூமினால் அடுத்த மனிதர்களுடைய உயிருக்கு ஆபத்து இருக்காது, அடுத்த மனிதர்களுடைய செல்வத்துக்கு ஆபத்து இருக்காது. அவன் தான் உண்மையான மூமின் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாத்துடைய அடிப்படை கோட்பாடாக இருப்பது சாந்தி, சமாதானம். ஒவ்வொரு மனிதனும் அமைதியாக வாழ வேண்டும், அவனது குடும்பம் அமைதியாக வாழ வேண்டும், அவனை சூழ இருக்கிற மனிதர்கள் அனைவரும் அமைதியாக வாழ வேண்டும். இதை உத்தரவாதப்படுத்துவதுதான் இஸ்லாத்துடைய தூதின் அடிநாதமாக இருக்கிறது. அப்துல் ஆர் ரதியல்லாஹு அவர்கள் ரோம சாம்ராஜ்யத்துடைய தளபதியை ஒரு போராட்டத்திலே சந்தித்த போது முஸ்லிம்கள் யார் என்பதை அறிமுகப்படுத்துகிறார்கள். இன்னனா துஆத்து ஸலாம் வ இஸ்லாம். முஸ்லிம்களாகிய நாங்கள் துஆத்து ஸலாம், சமாதான தூதுவர்கள், இஸ்லாத்தின் தூதுவர்கள். ஸலாம் வ இஸ்லாம் முஜாஹிது மின் அஜில் ஹக் வ இலா கலிமத்தில் ஹக். சத்தியத்துக்காக நாங்கள் போராடுகிறோம், சத்தியத்தை இந்த உலகத்திலே வேறொங்க செய்வதற்காக போராடுகிறோம் என்று சொன்னார்கள். இஸ்லாத்திலே வன்முறைக்கு இடமில்லை, பயங்கரவாதத்துக்கு இடமில்லை, தீவிரவாதத்துக்கு இடமில்லை. இஸ்லாம் ஒரு பக்கம் சாந்தி மார்க்கம், சமாதான மார்க்கம், அமைதி மார்க்கம், மறுபக்கம் இஸ்லாம் கருணை மார்க்கம், கருணையுடைய மார்க்கம் இஸ்லாம். அல்லாஹ் இந்த திருநாமத்துக்கு சமமான மற்றொரு திருநாமம் இல்லை. ஆனால் அல்லாஹ் தன்னுடைய லஃதுல் ஜலாலா இஸ்முல்லாஹில் ஆஸம் என்று வர்ணிக்கப்படுகிற அல்லாஹ் இந்த திருநாமத்துக்கு நிகரான மற்றொரு திருநாமத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அதுதான் ரஹ்மான். அல்லாஹ்வுடைய அல்லாஹ் என்ற திருநாமத்துக்கு நிகரான மற்றொரு திருநாமம் கிடையாது. ஒன்றிருக்கும் என்றால் ரஹ்மான் என்ற திருநாமம் மாத்திரம்தான். குர்ஆன் சொல்கிறது, குலது அல்லாஹ் அவிது ரஹ்மான் பையம்மா தஜ்உ மற்றும் பல திருநாமங்களும் உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறார். ஏன் அல்லாஹு தஆலா தனக்கு பல திருநாமங்கள் இருக்கிற போது அளவற்ற அருளாளன், கருணையாளன், அன்புடையவன் என்ற குரலை தருகிற ரஹ்மான் என்ற அந்த பெயரை, திருநாமத்தை அல்லாஹ் என்ற தனது திருநாமத்துக்கு சமமாக சொல்லியிருக்கிறார் என்றால் அல்லாஹ்வுடைய பண்புகளிலே நிகழ்த்திருக்கிற பண்பு அன்பு என்ற பண்புதான், கருணை என்ற பண்புதான். இது வன்மையின் மார்க்கம் அல்ல, இது மென்மையின் மார்க்கம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் கஹ்ஹாராக, அவன் ஜப்பாராக, அவன் முன்தகிமாக இருப்பதை விட அவன் ரஹ்மானாக, ரஹீமாக இருக்கிறான். அல்லாஹ் கண்டிப்பவன், அல்லாஹ் பழிவாங்குவன், அல்லாஹ் அடக்கி ஆள்பவன். இந்த பண்புகளை விட அல்லாஹ்வை பொறுத்தவரை மிகைத்திருக்கிற பண்பு அன்பு என்ற பண்பு, கருணை என்ற பண்பு, ரஹ்மான் என்ற பண்புதான் அவனிலே மிகவும் மிகைத்திருக்கிற பண்பு. எனவேதான் நாங்கள் குர்ஆனை ஓதுகிற பொழுதெல்லாம் பஸ்மலாவை ஓதுகிறோம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் தன்னை வர்ணிப்பதற்கு, தன்னை மனித சமுதாயத்துக்கு அடையாளப்படுத்துவதற்கு, அறிமுகப்படுத்துவதற்கு ரெண்டே ரெண்டு திருநாமங்களை தான் தெரிவு செய்திருக்கிறார், அர் ரஹ்மான் அர் ரஹீம். அவன் அளவற்ற அருளான, நிகரற்ற அன்புடையவன், கருணை உள்ளவன், கிருபை உள்ளவன், சாந்திமயமானவன். இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லுமாறு நமக்கு படித்திருக்கிறான். குர்ஆன் சொல்கிறது, அல்லாஹ் சாதாரண அன்பாளன் அல்ல, ஹைரு அர் ரஹீம், அன்பாளர்களுக்கெல்லாம் சிறந்த அன்பாளர், அர்ஹமுர் ரஹீம், கருணையாளனுக்கெல்லாம் மிக சிறந்த கருணையாளன். இதுதான் அல்லாஹ்வுடைய உண்மையான பண்பு. அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் கருணைமயமானவன், அருள்மயமானவன், சாந்திமயமானவன், சமாதானமயமானவன், அதே போல அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு கருணை கடலாகத்தான் வந்தார்கள், பெரிய அருளாகத்தான் வந்தார்கள். மனித சமுதாயத்தின் மீது அவர்கள் கொண்டிருந்த அன்புக்கும் பாசத்துக்கும் அளவே கிடையாது. உமார் சொன்னாக்கில்லா ரஹ்மத்தன் ஆலமே, நபியே முழு அகிலங்களுக்கும் உங்களை நாங்கள் மேர்சி அன்பாக அருளாக அனுப்பியிருக்கிறோம். அகிலங்கள் உலகங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. மனித உலகத்துக்கு மாத்திரமல்ல, மிருக உலகத்துக்கு நபி அவர்கள் அருளாக வந்தார்கள். மிருக உலகத்துக்கு மாத்திரமல்ல, தாவர உலகத்துக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளாக வந்தார்கள். நபி அவர்கள் தன்னை அறிமுகப்படுத்தினார்கள், இன்னமா அன ரஹ்மத்து முஹ்தா, நான் இந்த உலகத்துக்கு அருளாக வந்திருக்கிறேன், அன்பாக வந்திருக்கிறேன், நேர்வழியை காட்டுவதற்காக வந்திருக்கிறேன், நேர்வழியை பெற்றவளாக வந்திருக்கிறேன். பூமியில் உள்ளவர்கள் மீது அன்பு காட்டுங்கள், வானத்தில் உள்ளவன் உங்கள் மீது அன்பு காட்டுவான். அன்பு காட்டாதவருக்கு அன்பு கிடைக்காது. ஒரு சந்தர்ப்பத்திலே நபி அவர்கள் சொன்னார்கள், லாயத்து பொருள் ஜென்னத்தை இல்லா வகை, அன்பு காட்டாதவரை தவிர வேறு எவரும் சூழ முடிய முடியாது. இதை கேட்ட சஹாபாக்கள் சொன்னார்கள், குல்லுனா ரஹீமியாக சொல்லலாம், நாங்கள் எல்லோரும் அன்பு காட்டக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த அன்பை பற்றி நான் சொல்லவில்லை, அந்த அன்பை பற்றி நான் சொல்லவில்லை. ஒருவர் தனக்கு பக்கத்தில் உள்ளவருக்கு, தனது குடும்பத்தாருக்கு, தனது இனபந்துக்களுக்கு காட்டக்கூடிய அன்பை பற்றி நான் சொல்லவில்லை. வலாக்கின் ரஹ்மத்துல் ஆம்மா, விதிவிலக்கில்லாமல் எல்லோர் மீதும் அன்பு காட்டுவது, எல்லோருக்கும் அன்பு காட்டுவது, எல்லாவற்றின் மீதும் அன்பு காட்டுவது, அந்த அன்பை பற்றி சொல்கிறேன். அவ்வாறு அன்பு காட்டாதவர் சுவனம் நுழைய மாட்டார் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் சாந்தி மார்க்கம், சமாதான மார்க்கம், இஸ்லாம் கருணை மார்க்கம், அன்பின் மார்க்கம். இவற்றின் காரணமாக இஸ்லாம் நடுநிலையான போக்கை கொண்ட மார்க்கம், மோடரேஷன். இஸ்லாத்துடைய தனி பெரும் ஸ்பெஷல் ஃபீச்சர், யூனிக் ஃபீச்சர், தனித்துவமான தன்னிகரற்ற ஒரு பண்புதான் மோடரேஷன். அனைத்திலும் நடுநிலையான போக்கு, பேலன்ஸ், சமநிலையான போக்கு, தீவிரத்துக்கும் பொதுபோக்குக்கும் இடையில் பேலன்ஸ், அகத்துக்கும் புறத்துக்கும் இடையில் பேலன்ஸ், ஆன்மீகத்துக்கும் லௌகியத்துக்கும் இடையில் பேலன்ஸ், உடலுக்கும் உள்ளத்துக்கும் இடையில் சமநிலை, இன்மைக்கும் மறுமைக்கும் இடையில் சமநிலை, உலக வாழ்க்கைக்கும் மறுமை வாழ்க்கைக்கும் இடையில் சமநிலை, அறிவுக்கும் வகைக்கும் இடையில், இன்டலெக்டுக்கும் ரெவலேஷனுக்கும் இடையில் சமநிலை, தனி மனிதனுக்கும் சமூகத்துக்கும் இடையில், இண்டிவிஜுவலுக்கும் சொசைட்டிக்கும் இடையில் பேலன்ஸ், உரிமைகளுக்கும் கடமைகளுக்கும் இடையில் சமநிலை, நிலையாத்தன்மைக்கும் மாறா தன்னைக்கும், நிலைக்கும் தன்மைக்கும் மாறா தன்மைக்கும் இடையில் சமநிலை. எல்லாவற்றிலும் நடுநிலையை, சமநிலையை, பேலன்ஸை, மொடரேஷனை வலியுறுத்துகிற மார்க்கம் இஸ்லாம். எனவேதான் ஒவ்வொரு தொழுகையிலும், ஒவ்வொரு ரகாத்திலும், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகின்ற பொழுதெல்லாம் நாம் எதை கேட்கிறோம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு அஸ்ஸிராத்துல் முஸ்தகீம் என்ற அந்த மொடரேட் பாத், அந்த ரைட் பாத், அதை காட்டி அருள்வாயாக. சீரான பாதை, நேரான பாதை, நடுநிலையான பாதை, கைரு மகதூபியாலையும் வளர்த்தாலே, கோபத்துக்குரியவர்கள் சென்ற அந்த பாதையும் அல்ல, வழிகேடர்கள் சென்ற இந்த பாதையும் அல்ல, நடுநிலையான பாதை. ஹைருல் உமூரி அவுசதுஹா, அனைத்து விவகாரங்களிலும் அனைத்து விஷயங்களிலும் நடுநிலையான போக்கே சிறந்தது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாம் கடும் போக்கை ஆதரிக்கிற மார்க்கம் அல்ல, எக்ஸ்ட்ரீமிசம் இஸ்லாத்திலே அதற்கு இடமில்லை, தீவிரவாதத்துக்கு இஸ்லாத்துக்கு இடமில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடும் போக்கை, தீவிர போக்கை மிக கடுமையாக எச்சரிக்கிறார்கள். அம்ரு உமர் இப்னு அப்துல்லா இப்னு அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஆன்மீகத்திலே கடும் போக்கை கடைபிடித்த போது அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை அழைத்து நெறிப்படுத்துகிறார்கள், அவரை சரியாக வழிகாட்டுகிறார்கள். உஸ்மான் பின் மக்ஊத் என்ற சஹாபி ஆன்மீக விவகாரங்களில் தீவிரமாக ஈடுபட்ட போது அவரை அழைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெறிப்படுத்துகிறார்கள். நான்கு சஹாபாக்கள் தாம் கடுமையான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று தீர்மானித்த போது, இரவெல்லாம் நின்று வணங்கப் போகிறேன் என்று ஒருவர் தீர்மானித்தார், பகல் காலமெல்லாம் நோன்பு நோக்கப் போகிறேன் என்று மற்றொருவர் தீர்மானித்தார், சம்சார வாழ்க்கையை நடத்தாமல் நான் பிரம்மச்சாரியாக வாழப்போகிறேன் என்று இன்னொருவர் தீர்மானித்தார். அல்லாஹ் ரசூல் வரவேற்கவில்லை இந்த நினைப்பாளர்கள். மூவரை மன்னித்தார்கள், கண்டித்தார்கள், இது எனது மார்க்கம் அல்ல, எனது போக்கல்ல என்று சொன்னார்கள். நோன்பு நோக்க வேண்டும், நோன்பு நோக்காமல் உணவு அருந்த வேண்டும், நின்று வணங்க வேண்டும், தூங்கி ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டும், திருமணம் முடித்து குடும்ப வாழ்க்கையை நடத்த வேண்டும். இதுதான் என்னுடைய சுன்னத். பமன் ரஹிமான் சுன்னத்தை பலித்தவில்லை. யார் என்னுடைய இந்த வழிமுறையை விரும்பவில்லையோ அவர் என்று சேர்ந்தவர் அல்ல. நீங்கள் தாராளமாக துறவு வாழ்க்கை வாழலாம், இதுவெல்லாம் நின்று வணங்கலாம், பகலெல்லாம் நோட்டு நோக்கலாம், குடும்ப வாழ்க்கையை துறந்து வாழலாம், ஆனால் அது என்னுடைய வழிமுறை அல்ல என்று அந்த மூவரையும் கண்டிக்கிறார்கள். அம்மா அல்லாஹி இன்னி அக்ஷாஃபுல்லா அக்ஷாஃபுல்லஹு, உங்கள் அனைவரிலும் அல்லாஹை அதிகம் அஞ்சி பயந்து நடக்கக்கூடியவன் நான் தான். என்றாலும் நான் நோன்பு நோக்கிறேன், சாப்பிடுகிறேன், நின்று வணங்குகிறேன், உறங்கி ஓய்வெடுக்கிறேன், பெண்களை திருமணம் முடித்து நான் குடும்ப வாழ்க்கையை நடத்துகிறேன், இதுதான் என்னுடைய வழிமுறை என்று சொல்கிறாங்க. இயாக்குங்கள் குழு பைந்தமா அலக்கமம் கவலக்கும் இது குழு சுற்றி தீவிர போக்கையிட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன். உங்களுக்கு முன்பு வாழ்ந்த சமூகங்கள் அழிந்ததற்கு காரணம் அவர்கள் தீவிர போக்கை கடைபிடித்தமையாகும். தீவிர போக்குடையவர்களை நபி அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். அலக்கமத்தியாவும் தீவிர போக்குடையவர்கள் அழியட்டும், தீவிர போக்குடையவர்கள் அழியட்டும், தீவிர போக்குடையவர்கள் நாசமாகட்டும் என்று ஒரு சந்தர்ப்பத்திலே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையாக சபித்தார்கள். சஹி முஸ்லிமிலே ஹதீஸ் பதிவாகி இருக்கிறார். தீவிர போக்குடைய விளைவு அழிவு, எக்ஸ்ட்ரீமிசம், கடும் போக்குடைய விளைவு கண்டிப்பாக அழிவாகத்தான் இருக்கும் என்பதை இந்த இரண்டு ஹதீஸ்களும் நமக்கு தெளிவாக சொல்வதை பார்க்கிறோம். அதுக்குரிய தவறுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடும் போக்கு இருக்கிறது, பார்க்கிற பார்வைக்கு அது நல்ல உணர்வாக தோன்றும், தேர்தலாக தெரியும், தியாகமாக தெரியும், அர்த்தமாக தெரியும், ஆனால் கடும் போக்கிலே ஹைர் கிடையாது. வேதத்தை உடையவர்கள் வழிகட்டுவதற்கு பிரதானமான காரணம் அவர்கள் வேதத்தை பின்பற்றாமல் இருந்தது அல்ல, வேதத்தை விட்டு தூரமானது அல்ல, மாற்றமாக வேதத்தை பின்பற்றுவதிலே தீவிர போக்கை கடைபிடித்ததுதான் என்று குர்ஆன் அடித்துச் சொல்வதை பார்க்கும். தீவிர போக்கு இருக்கிறதே ஒரு ஜோஸ், ஒரு வேகம், ஒரு துடிப்பு, ஒரு உற்சாகம், ஒரு சுறுசுறுப்பு வரும், பிறக்கும், ஒரு பயானை கேட்டு, ஒரு கொத்துபாவை கேட்டு, ஒரு பேச்சை கேட்டு, ஒரு உரையை கேட்டு, திடீரென்று ஒரு வேகம் வரும், அந்த வேகத்திலே ஒருவர் செயற்பட ஆரம்பிப்பார். இதைத்தான் நாம் கடும் போக்கு தீவிர போக்குன்னு சொல்றோம். முதலாவதாக கடும் போக்குடைய மோசமான ஒரு பாதிப்பு என்ன தெரியுமா? பெரும்பாலான மக்கள், டேலண்டான மக்கள், மெஜாரிட்டி மக்கள் கடும் போக்கை ஒரு நாளும் ஏற்க மாட்டார்கள், அங்கீகரிக்க மாட்டார்கள், ஜீவிக்க மாட்டார்கள். கொஞ்சம் காலம் அவர்கள் அதனை ஏற்றுக்கொண்டாலும் காலப்போக்கிலே முழுமையாக கடும் போக்கை பெரும்பாலான மனிதர்கள் நிராகரிப்பார்கள். உங்களுக்கு தெரியும், ஒரு சந்தர்ப்பத்திலே முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இமாமாக நின்று தொழுகிறார்கள், சஹாபாக்கள் பின்னால் நின்று தொழுகிறார்கள். ஒரு சஹாபிக்கு அவசரமாக வயலுக்கு போக வேண்டும், அல்லது தன்னுடைய நிலத்துக்கு போக வேண்டும், விவசாய பூமிக்கு போக வேண்டும். முஆத் பின் ஜபல் தொழுகையை நீட்டுகிறார். இந்த சஹாபி என்ன செய்கிறார்? ஹராம் பின் மில்ஹான் அந்த சஹாபியுடைய பெயர். அவர் ஜமாத்திலிருந்து பிரிந்து தனியாக தொழுது விட்டு அவசரமாக தன்னுடைய விவசாய நிலத்துக்கு போய்விட்டார். தொழுகை முடிந்தது. சில சஹாபாக்கள் இந்த விஷயத்தை முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹுக்கு சொன்னார்கள். இவர் இடையிலே ஜமாத்திலிருந்து பிரிந்து தனியாக தொழுது விட்டு தண்ணி ஊற்றுவதற்காக, நீர் ஊற்றுவதற்காக தோட்டத்துக்கு போய்விட்டார் என்று சொன்னபோது முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு சொன்னார்கள், அவர் ஒரு முனாஃபிக், அவர் ஒரு நயவஞ்சகர். இந்த செய்தி ஹராம் பின் மில்ஹான் ரலியல்லாஹு கேள்விப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நடந்தது இதுதான், என்னை இவர் முனாஃபிக் என்று சொல்லியிருக்கிறார், தொழுகையை நீட்டிக் கொண்டிருந்தார், நான் அவசரமாக போக வேண்டும், எனவே நான் இருந்து தோட்டத்துக்கு போய்விட்டேன், இவர் என்னை முனாஃபிக் என்று சொன்னது நியாயமா என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் பின் ஜபலை பார்த்து சொன்னார்கள், அஃபத்தான் அந்த யா முஆத், முஆதே நீங்கள் ஒரு ஃபித்னாக்காரர், முஆதே நீங்கள் ஒரு குழப்பவாதியா என்று மூன்று முறை முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு எச்சரித்து விட்டு சொன்னார்கள். நீங்கள் தொழுகிற போது புரிந்து கொள்ள வேண்டும், வயதுபர்கள் இருப்பார்கள், தேவையுள்ளவர்கள் இருப்பார்கள், குழந்தைகளை விட்டுவிட்டு வந்த தாய்மார்கள் இருப்பார்கள், தொழுகிற போது சுருக்கமாக தொழிப்பதற்கு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கண்டிக்கிறார்கள் கண்மணியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாவற்றிலும் மோடரேஷன், எல்லாவற்றிலும் நடுநிலையான போக்கு, சமநிலையான போக்கு, இதுதான் ஆரோக்கியமான போக்கு, தேசியான போக்கு. கடும் போக்கு இருக்கிறதே, தீவிர போக்கு இருக்கிறதே, அதற்கு ஆயுள் குறைவு. ஒரு பாட்டை சொல்வதாக இருந்தால், கடும் போக்குக்கு ஆயுள் ரொம்ப கட்ட, தொடர்ந்து ஒருவர் கடும் போக்கில் இருக்க மாட்டார், நினைத்திருக்க மாட்டார். இது மிகப்பெரிய யதார்த்தம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, உலகத்திலே பல காலங்களிலே தீவிர போக்குடைய மன்னர்களை பார்த்திருக்கிறோம், கடும் போக்கு கொண்ட அமைப்புகளை பார்த்திருக்கிறோம். அவை நிலைப்பது இல்லை, தொடர்வது இல்லை. கடும் போக்கு உள்ளவர் சில கடமைகளை நிறைவேற்றுவார், பல கடமைகளை விடுவார். கடும் போக்குள்ளவருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கலாம், அவர் அல்லாஹ்வுக்குள்ள கடமைகளில் கடும் போக்கு காட்டினால் அடியார்களுக்குள்ள கடமைகளிலே பொழுதுபோக்கானவராக இருப்பார். அடியார்களுக்குள்ள கடமைகளை நிறைவேற்றுவதில் ஒருவர் கடும் போக்கை கொண்டவராக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுக்குள்ள கடமைகளிலே அவர் குறைவிடுவார். நடுநிலையான போக்கு கொண்டவர் தான் அனைத்தையும் சமநிலையில் பேணக்கூடியவராக இருப்பார். இஸ்லாம் அதைத்தான் எதிர்பார்க்கிறது. உலகத்திலும் எங்களுக்கு நல்லதை தான், மறுமையிலும் எங்களுக்கு நல்லதை தான். அல்லாஹ் அல் குர்ஆனிலே ரெண்டு சாராரை பற்றி சொல்கிறார். உலகத்தை மாத்திரம் கேட்பவர்களை பற்றி சொல்லி அவர்களை குறை சொல்கிறார், அவர்களுக்கு மறுமையில் எதுவும் கிடைக்காது என்று சொல்கிறார். மறுமையை மாத்திரம் கேட்பவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லவே இல்லை. உலகத்தையும் மறுமையையும், துனியாவையும் ஆகராவையும் இரண்டையும் கேட்பவர்களை அல்லாஹ் குறிப்பிட்டு அவர்களை பாராட்டுகிறான். துனியாவையும் ஆகராவையும் இரண்டையும் கேட்பவர்களை குறிப்பிட்டு அல்லாஹ் பாராட்டுகிறான். மூன்றாவது தாராரை சொல்லவில்லை என்று சொன்னேன். மறுமையை மாத்திரம் எதிர்பார்க்கிறோம். எனக்கு இந்த துனியா வேண்டாம், உலகம் வேண்டாம், வருமானம் வேண்டாம், செல்வம் வேண்டாம், சொத்து வேண்டாம், எதுவும் வேண்டாம், எனக்கு மறுமை மாத்திரம் இருந்தால் போதும், சூழம் மாத்திரம் இருந்தால் போதும் என்று கேட்கிற ஒரு தாராரை அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடவில்லை. ரெண்டு காரணங்கள் அதற்கு உண்டு. முதலாவது காரணம், அப்படியான ஒரு கூட்டம் இந்த உலகத்திலே வாழ்வது சாத்தியமில்லை. இரண்டாவது காரணம், அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை, அத்தகைய ஒரு கூட்டத்தை அல்லாஹ் விரும்பவில்லை. உலகம் மறுமை இரண்டுக்கும் இடையில் பேலன்ஸ், சமநிலையை பேணக்கூடிய ஒரு சாராரை தான் இந்த மார்க்கம் உருவாக்கும். பொறுப்போக்கையும் இந்த மார்க்கம் ஆதரிக்காது, தீவிரத்தையும் ஆதரிக்காது. தீவிரத்துக்கும் பொறுப்போக்கும் இடையிலே நடுநிலையான போக்கை வலியுறுத்துகிற மார்க்கம் இருக்கான். மனிதர்களை சகோதரே, அல்லாஹ்வுடைய நடையாக்கே இன்று பல மட்டங்களிலே தீவிர போக்கை பார்க்கிறோம், உலகளாவிய ரீதியிலே கடும் போக்கை பார்க்கிறோம். இதற்கு பிரதானமான காரணம் என்ன? உணர்வு இருக்கிறது, உணர்ச்சி இருக்கிறது, ஆனால் மார்க்கம் பற்றிய அறிவும் குறைவாக இருக்கிறது. மார்க்கம் பற்றிய அறிவும் தெளிவும் குறைவாக இருக்கும் இடத்தில் கடும் போக்கை நீங்கள் பார்க்கலாம், தீவிர போக்கை நீங்கள் பார்க்கலாம். எங்கே மார்க்க ஞானம், மார்க்க அறிவு குறைவாக இருக்கிறதோ அங்கே நிச்சயமாக கடும் போக்கு இருக்கும், தீவிர போக்கு இருக்கும். மாற்று கருத்தை அவர்கள் கேட்க மாட்டார்கள், ஒரு நாளும் அதற்கு செயல்படுத்த மாட்டார்கள். கரடுமுரடாக நடந்து கொள்வார்கள், தயவு சாட்சியம் இல்லாமல் நடந்து கொள்வார்கள், ஈவு சோ இல்லாமல் நடந்து கொள்வார்கள். இது கடும் போக்குடைய இயல்பான தன்மை. அதற்கு பிரதானமான காரணம், மார்க்கம் பற்றிய சரியான புரிதல் இல்லாமல், ஹோலிஸ்டிக் வியூ, மார்க்கம் பற்றிய மொத்தமான பார்வை இல்லாமல். சகோதரர்களே, அனைத்தையும் படிக்கிறோம், எல்லாவற்றையும் படிக்கிறோம், ஆழமாக அகலமாக படிக்கிறோம். அல்லாஹ்வுடைய தீனை படிப்பதற்கு எவ்வளவு காலம் ஒதுக்கி இருக்கிறோம், எவ்வளவு நேரம் ஒதுக்கி இருக்கிறோம்? ஒரு பயானும் ஹுதுபாவும் உணர்ச்சியை தான் தரும், உணர்வை தான் தரும். ஆனால் ஒரு இஸ்லாம் பற்றிய பாடநெறி, பயிற்சி நெறி ஒழுங்காக முறையாக ஒரு கோர்ஸாக இஸ்லாத்தை படித்தால் அந்த பயிற்சி நெறி ஒரு தெளிவை தரும். தெளிவை தருவதற்கான எந்த பயிற்சி நெறியும் கிடையாது, ஜோசை உணர்வை தருவதற்கான பயான்களும் குத்துபாக்களும் தான் இருக்கின்றன. இன்று தேவை முறையாக, சரியாக, சயின்டிபிக்காக, மெத்தோடிக்கலாக, ஆர்கனைஸ்டாக, ஒரு கரிக்குலம், ஒரு சிலபஸ் கூடாக, ஹோலிஸ்டிக் இஸ்லாம் பற்றிய மொத்தமான பார்வை அனைவருக்கும் கொடுக்கப்பட வேண்டும், அடுத்த தலைமுறைக்கும் கொடுக்கப்பட வேண்டும், இளைஞர்கள் யுவதிகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும். இது இல்லாத காரணத்தினால் ஒரு சீடியை பார்த்து, ஒரு கெட்டத்தை கேட்டு, ஒரு வீடியோ கிளிப்பை பார்த்து, ஒரு பயானில் கலந்து கொண்டு, ஒரு இன்டர்நெட்டுக்கு போய் ஒரு வெப்சைட்டை பார்த்து, ஒரு சீரீஸை பார்த்து, ஒரு பேஸ்புக்கில் வந்த ஒரு செய்தியை பார்த்து பல பிழையான நிலைப்பாடுகளுக்கு வருகின்ற நிலை உலகளாவிய நிலை பார்க்கிறோம். மார்க்கம் பற்றி ஆழமான புரிதல் வேண்டும், ஆங்கிலத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோம், மேத்தமெட்டிக்ஸை கொடுக்கிறோம், சயின்ஸை கொடுக்கிறோம், டெக்னாலஜியை கொடுக்கிறோம், எல்லா விஷயங்களையும் கொடுக்கிறோம். இலங்கையிலே நமது ஒரு குழந்தை குறைந்தபட்சம் 3 பாசைகளை படிக்கிறது, 4 பாசைகளை படிப்பவர்கள் இருக்கிறார்கள். தமிழ், சிங்களம், இங்கிலீஷ், அதுவல்லாத ஏனைய மொழிகள், அரபு மொழி, எத்தனை மொழிகளை படிக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தீனை படிப்பதற்கு என்ன முயற்சி இருக்கிறது, என்ன ஒழுங்கு இருக்கிறது, என்ன ஏற்பாடு இருக்கிறது? பயான்கள் மட்டும் இருக்கின்றன, புதுபாக்கள் மட்டும் இருக்கின்றன. இவை சரியான புரிதலை, தெளிவை ஏற்படுத்த போதுமானதல்ல, உணர்வை கொடுக்கும். அது இன்றியமையாது, மிக முக்கியமானது. ஆனால் உணர்வை கூடவே தெளிவு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. இந்த மார்க்கம் பற்றிய புரிதல் இல்லாத விளைவுதான் ரிஜெக்ஷன், எடுத்ததை எல்லாம் நிராகரிப்பது. இது ஹராம், இது பிதா, இது ஷிர்க், இது ரித்தர், இது ஜாஹிலிய, இது வழிகள், இது பிழை என்ற இந்த அவசரமாக போக்கு வருவதற்கு காரணமே மார்க்கம் பற்றிய புரிதல் இல்லாமே. அஜிரோக்கு மலர் பத்துவா, அஜிரோக்கு மலர்னா பத்துவா கொடுப்பதில் முந்திக் கொள்பவர் நரகத்துக்கு முந்திக் கொள்கிறார் என்று சொன்னார்கள். நமது ஆரம்ப கால அறிஞர்கள் முன்பு வந்த அந்த காலத்தில் வந்து இமாம் மாலிக், இவர்கள் எல்லோரும் ஒரு பத்துவாவை மக்கள் கேட்டால் என்ன சொல்வார்கள் தெரியுமா? ஹாதா ஹலால், ஹாதா ஹராம், இது ஹலால், இது ஹராம் என்று சொல்ல மாட்டார்கள். ஹாதா லா யுஹிப்புனி, இது எனக்கு பிடிக்கவில்லை. ஆனா லா யுஹிப்புஹு, இதை நான் விரும்பவில்லை. லா அஸ்தஹ்ஸினு, இதை நான் பொருத்தமாக கருதவில்லை. அக்ரஹு, நான் இதை வெறுக்கிறேன். இப்படி ரொம்ப கவனமான வார்த்தைகளை தான் நமது ஆரம்ப கால மனிதர்கள் பிரயோகித்தார்கள். இப்போதும் அறிவே இல்லாத சாதாரண பாமர மக்கள் கூட இது பிதத், இது ஷிர்க், இது குஃப்ர், இது ரித்தத், தலாலத், ஜாஹிலியத் என்று ரொம்ப துணிச்சலாக தீர்ப்பு சொல்கிற ஒரு பயங்கரமான நிலையை பார்க்கிறோம். மார்க்க ஞானத்தில் இருக்கிற குறைபாட்டின் விளைவு இது. எனவே அனைவருக்கும் ஆழமான மார்க்கம் பற்றிய மொத்தமான புரிதல் வருகிற போதுதான் நாம் சொல்கிற இந்த மொடரேட், இந்த நடுநிலையான போக்கு, இந்த பேலன்ஸ் போக்கு நிச்சயமாக வர முடியும். அனைத்துக்கும் மேலாக இன்று இஸ்லாம் குற்றவாளி கூட்டு நிறுத்தப்பட்டிருக்கு என்று சொன்னார். இஸ்லாத்தை தீவிரவாதமாக, பயங்கரவாதமாக, காட்டு மிராண்டித்தனமாக, பிற்போக்குவாதமாக வர்ணிக்கார்கள் சொன்னால் இரு எதிரிகளுடைய திட்டமிட்ட சதி. இஸ்லாம போபியா என்பது இந்த உலகளாவிய ரீதியில் திட்டமிட்டு மேற்கொள்ளப்படுகிற இஸ்லாத்துக்கு முஸ்லிம்களுக்கு எதிரான சதி. இதற்கு பல சமூகங்கள் பலியாகின்றன, பல மனிதர்கள் பலியாகிக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம போபியா இண்டஸ்ட்ரி என்று ஒரு தனியான துறையை உருவாக்கி இருக்கிறார்கள். கடந்த ஆண்டு மாத்திரம் இஸ்லாத்தை பற்றிய வெறுப்பை, பகவையை, முஸ்லிம்கள் பற்றிய காழ்ப்புணர்ச்சியை உருவாக்கும் நோக்கோடு, சந்தேகங்களை ஏற்படுத்தும் நோக்கோடு 119 மில்லியன் டாலர் இந்த நிகழ்ச்சி திட்டத்துக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு சொன்னால், இந்த துறையிலே வளவாளர்கள், இந்த துறையிலே விரிவையாளர்கள், இந்த துறையிலே பேராசிரியர்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கான்னு சொன்னால், இஸ்லாமோ போபியா என்பது ஒரு தனி டிசிப்ளினாக உருவாக்கப்பட்டு இதற்கு கரிக்குலம், சிலபஸ், டெக்ஸ்ட் புக், டீச்சர்ஸ், ப்ரொஃபசர்ஸ், லெக்சரர்ஸ் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறான்னு சொன்னால், அவர்களே இன்று குறுகிய காலத்துக்குள் 1400 வருடங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த சமாதான தூது, சாந்திமயமான தூது, அமைதியை உலகத்துக்கு போதித்த தூது, கடந்த ஒரு தசாப்த காலத்துக்குள் தீவிரவாதமாக, பயங்கரவாதமாக, அடிப்படைவாதமாக நோக்கப்படுகிறது சொன்னால் இந்த கெட்ட சுர்பிரசாரத்தின் விளைவு எமது கையிலே மீதியா இல்லை. நாம் வெறும் பார்வையாளர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் எப்போதும் கன்சியூமர், வெறும் நுகர்வோராக இருக்கிறோம். அநியாயம் இழைக்கப்படுகிறோம், பிறகு அநியாயம் இழைத்தவர்களை எங்களை குற்றவாளி கூண்டி நிறுத்தி அநியாயக்கார் கண்டு விசாரித்து நமக்கு தீர்ப்பும் தருகிறார்கள். அந்த அளவு பலீனமானவர்களாக நாம் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், நமது நாட்டை பொறுத்தவரையிலே அல்லாஹ்வுடைய அருளினாலே இன்றும் சமாதான விரும்பிகளாக இலங்கை முஸ்லிம் சமூகம் இருக்கிறது. அன்று சமாதான விரும்பிகளாக இருந்தோம், இன்றும் சமாதான விரும்பிகளாக இருக்கிறோம், இனியும் அப்படித்தான் இருப்போம். நாம் இந்த நாட்டுக்கு விசுவாசமாக இருக்கிறோம். இந்த நாட்டிலே உள்ள எல்லா சமூகங்களோடும் ஐக்கியத்தோடு வாழ்கிறோம். இரவு பகலாக இந்த நாட்டிலே ஐக்கியத்தையும் சரவாகையும் சமூக நல்லிணக்கத்தையும் உருவாக்க வேண்டும் என்பதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறோம். 2008 முதல் ஐலங்கை ஜெமியத் உலமாவின் கீழ் இயங்குகின்ற சிசிசி என்று சுருக்கமாக அழைக்கப்படுகின்ற கவுன்சில் ஃபார் கோஆர்டினேஷன் அண்ட் கோஆபரேஷன், ஒத்துழைக்கும் ஒத்துழைப்புக்கும் ஒருங்கிணைப்புக்குமான அமைப்பு கூடாக இந்த நாட்டிலே சமூக ஒற்றுமையையும் சகவாழ்வையும் உருவாக்க நாம் மிகவும் பிரயத்தனத்தோடு செயற்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் யூனிட் டிக்ளரேஷன் என்ற பெயரிலே சமூக ஒற்றுமைக்கான ஒரு பிரகடனத்தை செய்தோம். மறுபக்கம் எத்தனை காமெடி தொடர்பான ஒரு பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ் தொடர்பான ஒரு டிக்ளரேஷன், ஒரு சமூக நல்லிணக்கம் சகவாழ்வு தொடர்பான ஒரு டிக்ளரேஷன் செஞ்சோம். வெறுமனே பிரகடனத்தோடு நாம் நிறுத்திக் கொள்ளவில்லை. அல்லாஹ்வுடைய அருளினாலே நாடளாவிய ரீதியில் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நாட்டிலே சமூக ஒற்றுமையையும் சகவாழ்வையும் கட்டி எழுப்ப இந்த கணக்கொண்டு வரை நாம் போராடி கொண்டிருக்கிறோம், உழைத்துக் கொண்டிருக்கிறோம், படாத பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் கூடிய விரைவிலே இலங்கை ஜெம்மியத்துலமா நாட்டிலே இருக்கிற எல்லா சிவில் அமைப்புகளையும் முஸ்லிம் நிறுவனங்களையும் ஜமாத்துகளையும் மதரசாக்களையும் இணைத்துக் கொண்டு ஒரு டிக்ளரேஷன், எந்தி டெரரிசம் தொடர்பான, எக்ஸ்ட்ரீமிசத்துக்கு எதிரான, பயங்கரவாதத்துக்கு எதிரான ஒரு பிரகடனத்தை இன்ஷா அல்லாஹ் செய்ய இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நான் வேலை பார்க்கிற ஜாமியா நபீமியா கலாபிடத்திலே இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் இந்த வசத்தியா கன்செப்ட், இந்த மொடரேஷன் சம்பந்தமான பேலன்ஸ் சொசைட்டி ஒன்றை இஸ்லாம் இவ்வாறு உருவாக்க விரும்புகிறது. இஸ்லாம் கடும் போக்கை ஆதரிக்காத மார்க்கம், இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்காத மார்க்கம், இஸ்லாம் நடுநிலையை போதிக்கிற வலியுறுத்துகிற மார்க்கம் என்ற உண்மையை எடுத்துச் சொல்லும் நோக்கோடு, மதரசா மாணவர்களை இந்த வகையிலே அறிவூட்டும் நோக்கோடு இன்ஷா அல்லாஹ் இரண்டு நாட்களை கொண்ட ஒரு கருத்தரங்கை, ஒரு செமினாரை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் நடத்த இருக்கிறோம். இந்த வகையிலே இலங்கை முஸ்லிம்கள் சமாதான விரும்பிகள், முழு உலகத்துக்கும் சமாதான தூரை இஸ்லாத்துக்கூடாக சொல்ல விரும்புவர்கள், அந்த வகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எமது பணிகளை ஏற்று கபூல் செய்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமது நாட்டிலே சாந்தி சமாதானத்தை உருவாக்குவானாக, உலகிலே அல்லாஹ் அமைதியை உருவாக்குவானாக, மனித சமுதாயத்துடைய உயிர்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக, மனித சமுதாயத்துடைய உடைமைகளை அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தீவிர போக்கை கொண்டவர்களுக்கு நேர்வழியை காட்டுவானாக, நடுநிலை போக்கை கடைபிடிக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கல் புரிவானாக, இஸ்லாத்துக்கு எதிரான சதிகளை அல்லாஹ் புரிவிப்பானாக, இஸ்லாம் பற்றிய சரியான புரிதலை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அனைவருடைய உள்ளங்களிலும் ஏற்படுத்துவானாக, இஸ்லாம் சொல்கிற சமாதான தூதை சுமந்து செல்கிற தைரியத்தை, உள உறுதியை, வீரத்தை, துணிச்சலை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருடைய துஆக்களை கேட்டு கபூல் செய்வானாக. வாஃபதா மன்ற அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.